The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 11, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
பின்வரும் பகவத் கீதை உண்மை உருவில் இரண்டாவது அத்தியாயம் பதினோராவது பதத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு Bhaktivedanta Swami Srila Prabhupada.
Recorded on August 17th, 1973, in London, England.
1973 வருடம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
The Blessed Lord said, while speaking learned words, you are mourning for what is not worthy of grief. Those who are wise lament neither for the living nor the dead.
மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. உயிரோடு இருக்கிறது, இறந்து போறது அப்படின்றது என்ன? உடல்.
The body is living and dead.
உடலானது உயிரோடு இருக்கு, இறந்து போகுது.
So Krishna indirectly or directly chastised Arjuna that the behavior that you are showing, it is not like a learned man.
கிருஷ்ணர் மறைமுகமாவோ அல்லது நேரடியாவோ அர்ஜுனனே இங்க திட்டுறார், உன்னுடைய இந்த நடத்தையானது உன்னை அறிஞனா அதை காட்டல.
நானு சூச்சந்தி பண்ணிட்டான். That means indirectly he said that you do not know things as they are, not learned. You are fool.
நானு சூச்சந்தி பண்ணிட்டா அப்படின்னா மறைமுகமா அவர் சொல்றார், உனக்கு விஷயம் என்னன்றது தெரியல, நீ அறிஞன் அல்ல, நீ முட்டாள்.
In spite of Arjuna speaking so many things in support of his being non-violent and not to kill his kinsmen, Krishna chastised him that you are not learning, you are fool.
உறவினர்களை கொல்லக்கூடாது, வன்முறையில் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக அர்ஜுனன் பேசிக்கொண்டிருந்தாலும் கிருஷ்ணர் அவனை திட்டுறார், நீ அறிஞர் அல்ல, நீ
முட்டாள்.
உடல் சார்ந்த எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் அறிஞர்களை போல நிறைய பேசினாலும் கூட அவர்கள் முட்டாள்கள் தான்.
ஜாத்து புத்தி குணப்பே சிதாத்துகே சதி கலத்ரா திசுபௌம இஜ்ஜதி ஜத்தீர்ச புத்தி சலிலே ந கரஹிச்சே ஜனேஷு அபிஜ்னேஷு சைவ கோகர. இந்த ஸ்ரீமத் பாகவதம் தோஸ் ஆர் அண்டர் தி பாடிலி கான்செப்ட் ஆஃப் லைஃப் தே ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் ஃபாலோஸ். ஜஸ்ஸா ஆத்ம புத்தி. Atma means self. Atma buddhi in this body. What is this body? Kunapeti dhatuke. It is a bag of three elements. Kapha, pitta, bhavu. Mucus, bile and air.
உடல் சார்ந்த எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை ஸ்ரீமத் பாகவதம் பின்வருமாறு வர்ணிக்குது. யஷ் ஆத்ம புத்தி. ஆத்மா அப்படின்றது தன்னை குறிக்குது. ஆத்மா புத்தி, இந்த உடல். இந்த உடல்ன்றது என்ன? குணபேத்ரு தாத்துக்கே, சளி, பித்தநீர் மற்றும் காற்று என்று சொல்லக்கூடிய கப்பா பித்தா வாயுன்ற மூன்று மூலப்பொருட்களாலான ஒரு பை.
சோ ஆர்டினரிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் எ காம்பினேஷன். திஸ் material body is combination of flesh, bone, blood, mucus, stool, urine and so many other things.
சாதாரணமாகவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இந்த உடல் அப்படின்றது சதை, எலும்பு, ரத்தம், சளி, மலம், ஜலம், இது மாதிரி பல விஷயங்கள் கலந்த ஒரு கலவை. அது நம்ம இல்லை.
பட் ஃபுலிஷ் பர்சன், தே ஆர் டேக்கிங் திஸ் லம்ப் ஆஃப் மேட்டர், போன்ஸ் அண்ட் ஃபிளஷ், அக்செப்டிங் தட் ஐ ஆம் திஸ் பாடி.
முட்டாள்தனமான நபர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, இந்த ஜட வஸ்துக்களான எலும்புகளும் சதைகளும் தான் அப்படின்னு கருதுறாங்க.
No learned man will take like that. The whole world is misled under this conception. They are accepting this lump of matter, blood and flesh and bones, and this is animal mentality, animal things like that. No learned man.
நான் இந்த உடல் அப்படின்னு ஏற்றுக்கொள்றாங்க. கற்றறிந்தவர்கள் யாரும் அப்படி கருத மாட்டாங்க. உலகம் மொத்தமும் இந்த எண்ணத்துல தவறான வழிகாட்டப்பட்டு இருக்கு. ரத்தம், சதை மற்றும் எலும்புகளாலான இந்த உடல் தான் நான் அப்படின்னு அவங்க ஏத்துட்டு இருக்காங்க. மிருகங்களோட மனநிலை இது. மிருகங்கள் தான் அப்படி நினைக்குது, அறிஞன் அப்படி நினைக்க
மாட்டான். I am servant of God. This is learned spirit. I am not this body.
அறிஞன் அப்படின்னா நான் இந்த உடல் அல்ல, அகம் பிரம்மாஸ்மி, நான் ஆன்மீகமான ஆத்மா, நான் கடவுளுடைய சேவகன். இதுதான் அறிவாளித்தனமான பேச்சு.
So Krishna is chastising Arjuna because he has accepted his becoming his disciple. So the spiritual master has the right to chastise the disciple for right direction, like the teacher, like the father.
கிருஷ்ணருடைய சீடனா அர்ஜுனனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால, கிருஷ்ணர் ஆன்மீக குருன்றதால, ஒரு ஆசிரியரை போல, ஒரு தந்தையை போல சீடனை கண்டிக்கிறதுக்கான உரிமை ஆன்மீக குருவான கிருஷ்ணருக்கு இருக்கு.
Similarly, although Krishna and Arjuna are friends, but Arjuna has accepted him as spiritual master, there should not be any compromising words as it is done between friend and friend. The right thing must be said.
கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நண்பர்களாக இருந்தாலும் அர்ஜுனன் கிருஷ்ணரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கான். இங்கே விட்டு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது. நண்பனுக்கும் நண்பனுக்கும் இடையில நடக்கிற மாதிரி சரியான விஷயங்களை தான் பேசப்படணும்.
That you are wrong. Don't talk nonsense. Talking like very learned man, but you do not know anything.
நீ தவறு, அபத்தங்களை பேசாத. இந்த மாதிரி பேசுறது ஒரு அறிஞனுக்கானது அல்ல. உனக்கு எதுவுமே தெரியல.
Why I do not know?
ஏன் எனக்கு எதுவுமே தெரியல?
Because this body, while living, avatasun. Avatasun means the living force. While the living force is there, and while the living force is gone, two conditions, this body is moving very nicely because the living force is there. And as soon as the living force is gone out, this nice body will no longer move. It will decompose.
ஏன்னா இந்த உடல் உயிரோட இருக்கு. அகதா சூன் அசூன் அப்படின்னா உயிர் சக்தி. உயிர் சக்தி இருக்கும் பொழுது, உயிர் சக்தி இல்லாத பொழுது அப்படின்னு ரெண்டு சூழ்நிலைகள். அந்த உயிர் சக்தி இருக்கும் பொழுது இந்த உடலானது ரொம்ப நல்லா செயல்படுது. அந்த உடலை விட்டு உயிர் சக்தி பிரிஞ்ச உடனே இந்த உடல் நகர்றதில்லை, அது அழிய ஆரம்பிச்சிடுது.
Thus thou art, thus thou beest. Again become, it is called panchabhoot, mixed with the earth. Earth, water, fire, air, sky, these five gross elements are the ingredients of this body.
மறுபடியும் பஞ்ச பூதங்கள் ஆயிடுது மண்ணோட கலந்துடும் மண்ணிலே தோன்றி மண்ணிலே முடியும் அப்படின்ற மாதிரி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த ஐந்து மூலப்பொருட்களால் ஆனதுதான் இந்த உடல்.
As soon as the soul is out of this body again conservation of the energy. The earthly energy goes to the earth, the waterly energy goes to the water. This is a combination of earth, water, air, fire. So they become decomposed and become distributed to different elements. And that is the scientific law. It is called conservation of energy. The energy is never lost. It comes back again to the original stock.
இந்த உடலானது நிலம் நீர் நெருப்பு ஆகியவைகளுடைய கலவைன்றதால அது அழிந்து போகுது. ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே இந்த உடலானது அதனுடைய நில சக்தி எல்லாம் நிலத்திலையும் நீர் சக்தி எல்லாம் நிலத்திலையும் கலந்து விடுகிறது. மறுபடியும் வேறுபட்ட சக்திகள் வேறுபட்ட இந்த மூலப்பொருட்களோட விநியோகிக்கப்படுது. அது விஞ்ஞானத்தின் சட்டம். அதுக்கு பேரு சக்தி சேமிப்பு அப்படின்றது. சக்தின்றது எப்பவுமே இழக்கப்படுறதே இல்லை. மறுபடியும் அந்த சக்தி மூல நிலையில எவ்வளவு இருந்ததோ அதே நிலைக்கு வருது.
So Krishna says, this body either in living force or without living force. Without living force it is called dead. With living force it is called living.
கிருஷ்ணர் சொல்றார், இந்த உடல் என்றது உயிர் சக்தி இல்லாம உயிரற்றது. உயிர் சக்தி இருக்கும் பொழுது அது உயிரோடு இருக்கு.
In both the condition, a learned man means one who knows Brahma Bhuta, one who knows Brahma, one who has realized Brahma, Brahma Bhuta Prasannatma. As soon as one is on the stage of Brahma Bhuta state, he can understand that I am not this body. I am separate from this body. This knowledge was very common knowledge.
இந்த ரெண்டு நிலையிலுமே கற்றறிந்தவன் அப்படின்னா பிரம்மபூத்த. யாரோ ஒருத்தனுக்கு பிரம்மன் தெரிஞ்சிருக்கோ, யாரோ ஒருத்தன் பிரம்மனை உணர்ந்திருக்கானோ, பிரம்மபூத்த பிரசன்னாத்மா. அந்த பிரம்மபூத்த நிலையை அடைந்த உடனே அவனால புரிந்து கொள்ள முடியும், நான் இந்த உடல் அல்ல, இந்த உடல்ல இருந்து வேறுபட்டவன். இந்த அறிவு ஒரு பொதுவான அறிவு.
அட்லீஸ்ட் வீ கேன் சீ 5000 இயர்ஸ் அகோ that the Kshatriyas were fighting severely one another, but still they are not in bodily concept of life.
குறைந்தது 5000 வருஷம் முன்னாடி வரைக்கும் சத்திரியர்கள் எவ்வளவுதான் கடுமையா சண்டையிட்டு கொண்டாலும் அவர்களிடையில இந்த உடல் சார்ந்த எண்ணம் கொண்ட வாழ்க்கை இல்லை.
So Arjuna, being Kshatriya, is so much embarrassed with the bodily concept applied, therefore Krishna chastised him that you are not a very learned man. You are talking just like a learned man, but you are not learned. So this conclusion is to be taken by us, that anyone within this world, if he has got bodily concept of life, he is not a learned man. He is a fool.
அர்ஜுனன் சத்ரியனா இருக்கிறதால அவன் ரொம்ப தர்ம சங்கடமா உணர்றான் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையினால. அதனாலதான் கிருஷ்ணர் அவனை கண்டிக்கிறார், நீ அறிஞனா இல்லை, நீ அறிஞனை போல பேசுற, ஆனா நீ அறிஞன் அல்ல. அதனால இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் இந்த உடல் சார்ந்த எண்ணம் கொண்ட வாழ்க்கையில வாழ்ந்தா அவன் அறிந்தவன் அல்ல, அவன் முட்டாள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும்.
This world, at the present moment at least, it is a fool's paradise. Nobody is learning because everyone is working under the bodily concept.
அதனால இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகமானது முட்டாள்களுடைய மனக்கோட்டையா இருந்துட்டு இருக்கு. யாருமே அறிஞர்களா இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த உடல் சார்ந்த எண்ணத்துல தான் செயல்பட்டு இருக்காங்க.
This is chastise. This is the first chastisement. The class, before giving lesson, if the student is writing or reading wrongly, then the teacher immediately says, "You fool, it is not like this. It should be like this."
எப்படி ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மாணவன் ஏதாவது தவறு செய்தான்னா, "ஏ முட்டாள், இது இப்படி இல்லை, அப்படி செய்" அப்படின்னு கண்டிக்கிறாரோ, அது மாதிரி இது முதல் கண்டிப்பு.
The first step, Krishna too, in educating Arjuna, the Bhagavad Gita is now being actually spoken, Bhagavan was. The first basic principle is explained to Arjuna that you do not know anything. Don't talk just like a learned man.
அர்ஜுனனுக்கு பாடம் புகட்டுறதுன்ற அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறார் கிருஷ்ணர். இங்க முதல்ல கிருஷ்ணர் பேசுறார், பகவான் வாச்ச. முதல் அடிப்படை கொள்கையே என்னன்றதை அர்ஜுனனுக்கு விளக்குறார். உனக்கு எதுவுமே தெரியல, நீ அறிஞனை போல பேசாத.
But actually that is our, every one of us in the same position.
Unmaiyile nama ellarudaiya nilaiyum adhu dhaan.
This is like yesterday to boy camp. No philosophy talking like nonsense, starvation, as if he has taken what is called contract for stopping starvation. He is starving, everyone is starving.
நேற்று ரெண்டு இளைஞர்கள் வந்தாங்க, தத்துவமே கிடையாது, அபத்தமா பேசுறாங்க, பட்டினியால இறக்குறவங்களுக்கு எல்லாம் இவர்கள் தான் பொறுப்பேத்துட்டு இருக்கிற மாதிரி, பட்டினியால இறக்குறாங்க, அவர் பட்டினியால இறக்குறாரு, எல்லாரும் பட்டினியால இறக்குறாங்க.
This law, the nature will go on. Somebody, because there are three qualities of the nature. Satagun, Rajagun, Tamagun. So, the natural laws will go on under the three laws. Therefore, always we shall find three classes or three status of living condition. That will be explained in Bhagavad Gita.
இயற்கை செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இயற்கை அப்படின்றது மூன்று குணங்களால் ஆனது, சத்துவகுண, ரஜகுண, தமகுண. இந்த மூன்று குணங்களாலான இந்த சட்டம் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் எப்பவுமே மூன்று வேறுபட்ட வாழ்க்கை நிலைகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
Even everywhere there are different species of life. Everywhere these three qualities are working.
எல்லா இடத்துலையுமே வேறுபட்ட உயிர்வாளிகள் இருக்காங்க. எல்லா இடத்திலையும் இந்த மூன்று குணங்கள் செயல்படுறத நீங்க பார்க்கலாம்.
Just like there are some good trees means which are producing nice fruits and flowers, they are good trees. And there are trees no fruit, no flower, very long standing and no useful purpose.
உதாரணத்துக்கு ரொம்ப நல்ல பூக்களையும் பழங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல மரங்களா இருக்கு. அதே சமயத்துல சில மரங்கள் பழம் இருக்காது, பூ இருக்காது, ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கும், ஆனா எந்த நோக்கத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது.
I have seen in Los Angeles big palm trees, very long, but there is no fruit. In India there are palm trees like that. They bear fruit, very nice fruit. Tal, big fruit, very sweet fruit.
லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், பெரிய பெரிய பனைமரங்கள் இருக்கு, அந்த மரங்கள்ல பழம் எதுவும் கிடையாது. ஆனா இந்தியாவில் பனைமரங்கள் அப்படின்னா நிறைய பழங்கள் இருக்கும், ரொம்ப நல்ல பழங்கள், மிக இனிப்பான பழங்கள்.
So any tree which does not give us nice fruit or nice flower, that is sinful. Amongst the trees also there are past trees, there are sinful trees.
எந்த மரங்கள் நல்ல பழங்களையும் பூக்களையும் கொடுக்கலையோ அது பாவகரமானது. மரங்களுக்கு இடையிலையும் புண்ணியமான மரங்கள் பாவமான மரங்கள் இருக்கு.
Among the animals also, there are pious animals, sinful animals.
விலங்குகள் மத்தியிலும் பாவமான விலங்குகள் புண்ணியமான விலங்குகள் இருக்கு.
Just like dog and the cow. Cow is pious animal and the dog is sinful animal.
உதாரணத்துக்கு நாய் மற்றும் பசு. பசு புண்ணியமான ஒரு மிருகம், நாய் பாவகரமான ஒரு மிருகம்.
So natures, among the birds, this crow is sinful bird and the ducks, the white swan, they are pious bird. The peacocks.
அதே மாதிரி பறவைகள் மத்தியில காக்கை பாவகரமானது, வெள்ளை நிற அன்னப்பறவைகள், வாத்துகள், மயில்கள் புண்ணியமான பறவைகள்.
Similarly, in the human society also, there are pious men and sinful men.
அதே மாதிரி மனித சமுதாயத்திலையும் புண்ணியம் செய்தவர்கள் பாவகரமானவர்கள் இருக்காங்க.
Those who are pious, they have got different position. Janmaisajya Suta Sri. Pious man means born in very good family, rich family. Janma Aishadya. Aishadya means riches, opulence. Janma first class aristocratic family, Brahman family. Janma Aishadya. Suta, educated, highly educated. Sri, beautiful. These are the signs of pious life.
புண்ணிய செய்தவர்கள் அப்படின்னா வேறுபட்ட நிலைகள் இருக்காங்க. ஜென்மாஸ்வர்யா ஸ்ருதாஸ்ரீ. புண்ணியமானவர்கள் அப்படின்னா ஒரு நல்ல குடும்பத்தில் பிறவி எடுக்கிறது, செல்வந்தர் குடும்பத்தில் ஜென்மாஸ்வர்யா. ஐஸ்வர்யா அப்படின்னா செல்வம் நிறைந்திருக்கிறது. ஜென்ம முதல்ல நல்ல கௌரவமான ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறது. ஜென்மாஸ்வர்யா ஸ்ருதா உயர் படிப்பு படித்தவர்களாக இருக்கிறது. ஸ்ரீ அழகானவர்களா. இவைகள் எல்லாம் புண்ணியமான வாழ்க்கையின் அடையாளங்கள்.
And similarly, just the opposite, ugly, no education, born in poor family, a low grade family, poor. These are the things.
அதே மாதிரி அதுக்கு நேர் எதிராகவும் இருக்கு. ரொம்ப அசிங்கமா, கல்வி இல்லாம ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறது, ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு.
So, either you take human life, or animal life, or bird's life, beast life, tree's life, anywhere you go, these three laws are working. Goodness, passion and ignorance. Therefore, always there must be three classes. Middle class, high class and lower class. There must be. So you cannot make one classless. That is not possible.
அதனால நீங்க மனித வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மிருக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது பறவை வாழ்க்கை அல்லது மரங்களுடைய வாழ்க்கை, எங்க நீங்க போனாலும் இந்த சட்டங்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம் மற்றும் தமகுணம். அதனால இங்க இந்த மூன்று பிரிவுகள் இருந்துட்டு தான் இருக்கும். உயர்தரம், நடுத்தரம், கீழ்த்தரம், அது இருந்தாகணும். உங்களால ஒரே தரமாக்க முடியாது எல்லாத்தையும், அது சாத்தியம் இல்லை.
So long the bodily concept of life is there, there must be these three classes. High class, middle class and lower class.
இந்த உடல் அப்படின்ற எண்ணத்துல வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இந்த மூன்று நிலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். உயர்தரம், நடுத்தரம், கீழ்த்தரம்.
So, those who are condemned, they must suffer. Everyone is condemned in this material world. At first class condemned, second class condemned, third class condemned. So you will find this first class, second class, third, you cannot stop it.
அதனால யாரெல்லாம் கண்டிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க துன்பப்படணும். இந்த பௌதிக உலகத்துல எல்லாருமே கண்டிக்கப்பட்டவங்க தான். முதல் தரமா கண்டிக்கப்பட்டவங்க, இரண்டாம் தரமா கண்டிக்கப்பட்டவங்க, மூணாம் தரமா கண்டிக்கப்பட்டவங்க, அவ்வளவுதான். அதனால இந்த முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம், அதை நீங்க பார்க்கலாம், ஆனா உங்களால அதை நிறுத்த முடியாது.
Just like in Bombay sometimes I sold to my disciples. Say in 1900, 1935 means about 50 years ago. 50 years ago, when I was in Bombay, that time I was doing some business. So, a class of men, they were living on footpath.
உதாரணத்துக்கு என்னுடைய சீடர்கள் இடத்துல நான் காட்டியிருக்கேன். 1935 ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாம்பேயில் இருந்தபோது அந்த சமயத்தில் நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வகுப்பினர் நடைபாதையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
Their home is on the footpath. They have got a box or a bag and lying on the footpath and eating on the footpath. Their everything on the footpath. Now, the same class of men are still there.
அவர்களுடைய வீடும் நடைபாதை தான். அவங்க கிட்ட ஒரு பெட்டி இருக்கும் அல்லது ஒரு பை இருக்கும். அந்த நடைபாதையிலே படுத்துப்பாங்க, அந்த நடைபாதையிலே சாப்பிடுவாங்க, அந்த நடைபாதையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே அந்த நடைபாதை தான். இப்போ அதே வகுப்பினர் இன்னமும் அங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க.
Economically, 50 years ago, the value of money was greater. At that time, 50 years ago, we are purchasing, say, ghee, at most 1 rupee per kilo. So now you cannot get first class ghee unless you pay 25 rupees per kilo.
இப்பொழுது பொருளாதார ரீதியா 50 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தோட மதிப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த சமயத்துல நீங்க நெய் வாங்கணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு கிலோவுக்கு 1 ரூபாய் நீங்க கொடுப்பீங்க. ஆனா இப்போ ஒரு நல்ல முதல் தரமான நெய் வாங்கணும்னா ஒரு கிலோவுக்கு 25 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு.
So the value of money has decreased. That means, in other words, people are getting more money.
பணத்தோட மதிப்பு இப்ப குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா மக்கள் எல்லாருமே அதிகம் பணத்தை சம்பாதிக்கிறாங்க.
Formerly one servant was engaged 10 rupees or 12 rupees per month. Now you cannot get a servant unless you pay 100 rupees. So in that comparison, everyone is getting more money, but still the condition is the same.
முதல்ல ஒரு வேலைக்காரருக்கு மாதத்துக்கு 10 ரூபாய் அல்லது 12 ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதும். இப்போ ஒரு வேலைக்காரருக்கு மாத சம்பளம் 100 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே நிறைய பணம் கிடைக்குது, ஆனாலும் அதே சூழ்நிலை இருக்கு.
Condition is the same. This will go on. If you get more money, the other circumstances will force you to remain in the same condition as you were 50 years ago. Because you are destined. This is called destiny. You cannot change your destiny. That is not possible.
அந்த சூழ்நிலை மாறதே இல்லை, அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களை கட்டாயப்படுத்தி 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அதே சூழ்நிலையில இருக்க வைக்குது. அதுதான் விதி அப்படின்றது. உங்களால விதியை மாற்ற முடியாது, அது சாத்தியம் இல்லை.
Therefore Bhagavad says that do not try to change your destiny. Everyone is trying to change the destiny. I am poor man. I must be very rich man. You cannot change your destiny.
அதனால தான் பாகவதம் சொல்லுது, உங்களுடைய விதியை மாற்ற முயற்சிக்காதீங்க. எல்லாருமே அவர்களுடைய விதியை மாற்றத்துக்கு முயற்சிக்கிறாங்க. நான் ஏழையா இருக்கேன், ஆனா நான் பணக்காரனா இருக்கணும். உங்களால உங்களுடைய விதியை மாத்திர முடியாது.
In this world, we are, every one of us, bound up by the laws of karma, destiny. We have got our destiny, so much happiness, so much distress we must have. Because this is a mixture of happiness and distress.
இந்த உலகத்துல எல்லாருமே கர்மாவனுடைய சட்டத்தால் பந்தப்பட்டிருக்கோம். நமக்குன்னு விதி இருக்கு, இவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு துன்பம், அதை நம்ம அடைஞ்சாகணும். ஏன்னா இங்க இன்பமும் துன்பமும் கலந்த கலவை இது.
Here you cannot have unadulterated happiness. That is not possible in this way. Unadulterated happiness, real happiness, can be achieved in the spiritual world, not in the material world.
இங்க உங்களால கலப்படம் இல்லாத சந்தோஷத்தை அடைய முடியாது, அது சாத்தியம் இல்லை. கலப்படம் இல்லாத சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் என்றது ஆன்மீக உலகத்தில் உங்களால் அடைய முடியும், இந்த பௌதிக உலகத்தில் அல்ல.
Certain amount of happiness and certain amount of distress you have to enjoy and suffer. You cannot change it. This is the law of nature in this material.
குறிப்பிட்ட அளவு சந்தோஷம், குறிப்பிட்ட அளவு துன்பம், அனுபவிக்கவும் துன்பப்படவும் செய்யணும், உங்களால் அதை மாத்த முடியாது. அதுதான் இயற்கையோட சட்டம் இந்த பௌதிக உலகத்தில்.
பாகவத் says that தஸ்யைவ ஹேத ப்ரஜதி த கோவிதா நலம்பதே ஜத் பர்வதாம் பர்ஜத. People are wandering within this material world, living entity, in different forms of life, under different conditions of life. But they are not getting the information of Krishna. That is their misfortune.
அதனாலதான் பாகவதம் சொல்லுது, உயிர் வாழிகள் இந்த பௌதிக உலகத்துல வேறுபட்ட ரூபங்கள்ல, வேறுபட்ட சூழ்நிலைகள்ல உழன்று கொண்டிருக்காங்க. ஆனால் கிருஷ்ணரை பற்றிய தகவல்களை அவர்கள் அடையறதில்லை, அது அவர்களுடைய துரதிஷ்டம்.
So one who is fortunate during this period or continuous wandering in different species of life and different planets, he contacts another devotee, Guru Krishna.
வேறுபட்ட உடல்கள்ல, வேறுபட்ட லோகங்கள்ல தொடர்ந்து உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தின் போது அதிர்ஷ்டமுடைய ஒரு ஜீவன் பக்தரோட, குரு மற்றும் கிருஷ்ணரோட தொடர்புக்கு வராங்க.
Or one who is actually anxious to unite with the Supreme Lord, how one gets this consciousness? By associating with devotees.
அல்லது யார் ஒருத்தர் உண்மையிலேயே முழுமுதற் கடவுளோட சேர்றதுல மிகவும் ஆர்வம் கொண்டிருக்காரோ, அவர் எப்படி இந்த கிருஷ்ண உணர்வை அடைகிறார் அப்படின்னா, பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமா.
Just like we are holding this class, even those who are not devotee, outsider, if they come, they can also understand. Then one becomes very seriously anxious. How to understand God, how to go back to home, back to Godhead. Then Krishna immediately helps. This is the process.
இப்பொழுது இந்த வகுப்பை நம்ம நடத்திட்டு இருக்கோம். பக்தர்கள் அல்லாதவர்கள் கூட, வெளியில இருந்து வர்றவங்களும் கூட புரிந்து கொள்ள முடியும். பிறகு கடவுளை புரிந்து கொள்றதுக்கு அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு தீவிரமாகறாங்க. எப்படி கடவுளுடைய வாசஸ்தலத்தை போய் சேர்றது அப்படின் போது கிருஷ்ணர் உடனடியா உதவி பண்றார். இதுதான் வழிமுறை.
Krishna is there within your heart. As soon as you become little serious, immediately Krishna is ready. Krishna is ready. He is sitting with you as a friend, simply looking for the opportunity when you will come back to him. That is Krishna.
கிருஷ்ணர் உங்களுடைய இதயத்திலேயே இருக்கார். நீங்க கொஞ்சம் தீவிரமான உடனடியா கிருஷ்ணர் தயாராகிடுறார். அவர் உங்க கூடவே நண்பரா உட்கார்ந்துட்டு இருக்கார். வெறுமனே நீங்க எப்போ ஒரு இடத்துல திரும்ப வருவீங்க அப்படின்ற அந்த வாய்ப்புக்காக அவர் காத்துட்டு இருக்கார். அதான் கிருஷ்ணர்.
He's always sitting with you, but we are not willing to go back to home, back to garden. We want to become God in this material world. This is our position. Instead of going back to home, back to Godhead, live with God, we want to become God here. That is our position. Therefore you are suffering.
அவர் எப்பொழுதுமே நம்ம கூடவே அமர்ந்திருக்கார். ஆனா நம்ம அவருடைய வாசஸ்தலத்துக்கு திரும்ப போறதுக்கு விருப்பப்படுறதில்லை. நம்ம இந்த பௌதிக உலகத்துல கடவுள் ஆகணும்னு விரும்பப்படுறோம். இதுதான் நம்முடைய நிலை. பகவானோட வாசஸ்தலம் போய் பகவானோட வாழ்றதுக்கு பதிலா இங்கேயே நம்ம கடவுளா இருக்கணும்னு விருப்பப்படுறோம். அதான் நம்மளோட நிலை. அதனாலதான் நம்ம துன்பப்படுறோம்.
Here you can, nowhere you cannot be God. God is one. Nobody can be equal or above Him. Everyone must be subordinate to God.
இங்க உங்களால கடவுள் ஆக முடியாது. கடவுள் ஒருத்தர் தான். யாருமே கடவுளுக்கு சமமாவோ உயர்ந்தவராக இருக்க முடியாது. எல்லாருமே கடவுளுக்கு கீழ்ப்படைந்தவரா தான் இருக்கணும்.
Therefore, those who are not learned, foolish people, they are trying to be happy in this material world by adjustment and becoming himself God. This is atheism and this is demoniac tendency.
அதனாலதான் அறிஞர்கள் அல்லாதவர்கள் முட்டாள்தனமான மக்கள் இந்த பௌதிக உலகத்திலேயே எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு கடவுளாகணும்ன்ற முயற்சியோட சந்தோஷப்பட பாக்குறாங்க. இது நாஸ்திகம், இது அசுர சுபாவம்.
But those who are advanced in knowledge, they know that we are eternally servant of God. We cannot become God. Better to remain servant of God. That is our happiness.
கடவுளோட நித்தியமான சேவகர்கள் நம்ம. நம்ம கடவுளாக முடியாது. கடவுளுடைய சேவகனா இருக்கிறதே சிறந்தது. அதுதான் நம்முடைய சந்தோஷம்ன்றது அறிவில முன்னேற்றம் அடைந்தவர்களுக்கு தெரியும்.
So those who are in the bodily concept of life, they cannot advance in this real knowledge that we are eternally servant of God. Our constitutional position is like that. If we do not serve God, we do not agree, we are servant of God. But if we deny that, no, I am not servant, so that means I become servant of Maya. Servant I will have to remain. That is my constitutional position.
இந்த உடல் தான் நம்ம அப்படின்ற அந்த எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையான ஞானமான நம்ம நித்தியமான கடவுளுடைய சேவகர்கள் அப்படின்ற விஷயத்துல முன்னேற்றம் அடைய முடியாது. இதுதான் நம்முடைய இயல்பான நிலை. நம்ம கடவுளுடைய சேவகர்கள், ஆனாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கோம். நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ள மறுத்தோம்னா நான் கடவுளுடைய சேவகன் இல்லை அப்படின்னா நம்ம மாயாவோட சேவகனா ஆயிடுறோம். சேவகனா இருக்கிறதுன்றது அது என்னுடைய இயல்பான நிலை. நான் அப்படிதான் இருந்தாகணும்.
சோ ஒன் மஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. சோ திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் எ லெசன் given by Krishna, that you are lamenting for this body. This is not your identity. This is not your identity. You are wrongly thinking.
அதனால முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய அடையாளம். இதுதான் கிருஷ்ணர் முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். நீ இந்த உடலுக்காக கவலைப்பட்டு இருக்க, ஆனா அது உன்னுடைய அடையாளம் அல்ல. நீ தவறுதலா நினைத்துக் கொண்டிருக்க.
If your coat is somewhere other destroyed, that does not mean that you are destroyed. If your car by accident is broken, that does not mean that you are finished.
எப்படியோ உங்களுடைய கோட் அழிஞ்சு போயிடுது அப்படின்னா அதுக்காக நீங்களே அழிஞ்சு போயிட்டீங்க அப்படின்றது அல்ல. உங்களுடைய கார் விபத்துல உடைஞ்சு போயிடுதுன்னா அதுக்காக நீங்களே முடிஞ்சு போயிட்டீங்கன்றதல்ல.
Sometimes we get accident, that is another thing. But I am not the car, I am not this body, I am not this coat. This is real knowledge.
சில சமயத்துல நமக்கும் விபத்து நடக்குது, அது வேற விஷயம். ஆனா நான் கார் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் கோட் இல்ல. அதுதான் உண்மையான அறிவு.
Although sometimes we become little sorry, but the identity is different.
சில சமயத்துல அதுக்காக நம்ம வருத்தப்பட்டாலுமே கூட, ஆனா நம்முடைய அடையாளம் வேறுபட்டது.
So Krishna says that you are talking like learned man, but you do not know your identity. You are not this body. This is the summary information. Asachananisuchastam annasuchastam pragyavadam subhasas. So anyone who is not in perfect knowledge, he should not take the position of talking like a learned man. That is cheating, And that is foolishness.
அதனால கிருஷ்ணர் இங்க சொல்றார், நீ அறிஞனை போல பேசுற, ஆனா உன்னுடைய அடையாளம் என்னன்றதே உனக்கு தெரியல. நீ இந்த உடல் அல்ல. இது சுருக்கமான தகவல். யார் ஒருத்தர் பக்குவமான அறிவில் இல்லையோ அவர் ஒரு அறிஞனை போல நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஏமாத்துறது, அது முட்டாள்தனம்.
First of all, you know things as they are, then talk. Otherwise, it is said that it is better not to talk than to talk foolish. It is better to stop talking.
முதல்ல விஷயத்தை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள், பிறகு நீ பேசு. அப்படி இல்லைன்னா நீ முட்டாள்தனமா பேசுறதை விட பேசாம இருக்கிறதே சிறந்ததுன்னு சொல்லப்படுது. பேசுறத நிறுத்துறது சிறந்தது.
Therefore, sometimes in spiritual advancement, there is a process, mouno. Mouno means not to talk. Those who are too much foolish, the spiritual master orders him, don't talk. Please remain silent. That's all.
அதனாலதான் சில சமயத்துல ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஒரு வழிமுறை இருக்கு, அது மௌனம். மௌனம் அப்படின்னா பேசாம இருக்கிறது. யாரு ரொம்ப முட்டாள்தனமா இருக்காங்களோ ஆன்மீக குரு அவங்களுக்கு கட்டளையிடுறார், பேசாம இரு, நீ அமைதியாயிரு.
Because if you talk, you talk simply nonsense. Why should you spoil your energy by such nonsense talking? Better stop. The meditation is also like that also.
ஏன்னா நீ பேசினா அது எல்லாமே அபத்தமானதா இருக்கு. இந்த அபத்தமான பேச்சுக்களால ஏன் உங்களுடைய சக்தியை நீங்க வீணடிக்கணும்? சிறந்தது நீங்க நிறுத்திறது. இந்த தியானம் கூட அந்த மாதிரி தான்.
Instead of talking or doing nonsense, if one is remaining silent for some time, it is little good for you.
அபத்தமா பேசுறதுக்கு பதிலா அல்லது அபத்தமான செயல்களை செய்யறதுக்கு பதிலா ஒருத்தர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாருன்னா அது அவருக்கு நல்லது.
But this meditation and mouno, silence is not meant for the devotees. They are meant for the lesser intelligent class of man. Devotees' business is always to talk about Krishna. Why they should stop talking? Mouno? No.
ஆனா தியானமோ அல்லது மௌனமோ பக்தர்களுக்கானதல்ல. இவைகள் எல்லாம் புத்தி குறைந்தவர்களுக்கானது. பக்தர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ணரை பத்தி பேசுறாங்க. ஏன் அவங்க பேசுறத நிறுத்தணும்?
கீர்த்தனிய சதாஹரி சைதன்ய மகாபிரபு says that one has to chant and talk of Krishna 24 hours. Where is the question of mouno? Silence. There is no question of silence.
சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஒருத்தர் 24 மணி நேரமும் பேசவும் பாடவும் செய்யணும். இங்க மௌனன்ற கேள்விக்கு எங்க இடம் இருக்கு? மௌனன்ற கேள்விக்கு இடம் இல்ல.
சைலன்ஸ் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நான்சென்ஸ். பீ சைலன்ட், டோன்ட் டாக். ஃபார் தெம், அட்லீஸ்ட் தே பிராக்டிஸ் சைலன்ஸ் மீன்ஸ் அட்லீஸ்ட் தே ஸ்டாப் டாக்கிங் நான்சென்ஸ்.
அமைதின்றது அபத்தம் பேசுறவங்களுக்கானது. பேசாம இருங்க, அமைதியா இருங்க, அது அவங்களுக்கானது. அமைதியா இருக்க கற்றுக்கொள்றாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்க அபத்தம் பேசுறத நிறுத்துறாங்க.
But those who are actually advanced, for them there is no such restriction. Vachansi vaikuntha gunanuvarnan. We should use our talking power for describing the glories of the Lord.
ஆன யாரோ ஒருத்தர் முன்னேற்றம் அடைந்தவர்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் கிடையாது. வாச்சாம்சி வைகுந்த குணார்ண வர்ணனே. நம்ம பேசும் சக்தியை கடவுளுடைய புகழ்களை விளக்குறதுக்காக உபயோகப்படுத்தணும்.
வைகுண்ட குணானு வர்ணன், தட் இஸ் கீர்த்தன், தட் இஸ் சாண்டிங்.
வைகுந்த குணார்ண வர்ணனே, அதான் கீர்த்தனம்.
அவவத் பையாசகி கீர்த்தனே. Just like for 7 days, when Parikshit Maharaj was going to die, he had only 7 days left. So 24 hours without any eating or without any drinking a drop of water, he went on hearing from Sukhdev Goswami. And similarly, Sukhdev Goswami also went on speaking Srimad Bhagavatam.
Parikshit Maharaja மரணத்தை நெருங்கி கொண்டிருந்த சமயத்துல அவருக்கு 7 நாள் தான் இருந்தது. அந்த 7 நாளும் சாப்பிடாம குடிக்காம ஒரு துளி நீர் கூட இருந்தாம கேட்டுக்கிட்டே இருந்தார் சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட இருந்து. அதே மாதிரி சுகதேவ் கோஸ்வாமியும் ஸ்ரீமத் பாகவதத்தை பேசிக்கொண்டே இருந்தார்.
ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரவணே பரிக்கி they got both of them got salvation back to home, back to God. How? One was hearing and one was chanting.
ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரவணே பரீட்சித், அவங்க ரெண்டு பேருக்குமே விடுதலை கிடைத்தது. பகவானுடைய வாசஸ்தலம் போய் சேர்ந்தவங்க. எப்படி? ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார், ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். இது ரெண்டு வழிமுறைகள்.
பரீட்சித் மகாராஜ் வாஸ் ஹியரிங் அண்ட் சுக்தேவ் கோஸ்வாமி வாஸ் சேண்டிங். வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர்? கிருஷ்ணா. தட்ஸ்
பரீட்சித் மகாராஜா கேட்டுட்டு இருந்தார், சுகதேவ் கோஸ்வாமி பேசிட்டு இருந்தார். அவங்க பேசின விஷயம் என்ன? கிருஷ்ணா. அவ்வளவுதான்.
சோ கிருஷ்ணா சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் சோ நைஸ் தட் சிம்பிளி ஹி டு நாட் டு எனிதிங், சிம்பிளி ஹியர். தட்ஸ் ஆல். யூ ஹேவ் காட் காட் கிவன் ஹியர், யூ கேன் ஹியர். சிட் டவுன். ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதாங் தனுவாங் மனோவி.
அதனால கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்கள் அவ்வளவு இனிமையானது. வெறுமனே அதை நீங்க கேட்டுட்டு இருந்தா போதும், அவ்வளவுதான். கடவுள் உங்களுக்கு காது கொடுத்திருக்கார், நீங்க கேட்கலாம். உட்காருங்க. ஸ்தானே சித்த ஸ்ருதி கதம் தனவான் மனோபி.
ஸ்ரௌத பந்தா. திஸ் இஸ் கால்ட் ஸ்ரௌத பந்தா. பட் கெட்டிங் நாலேஜ் பை ஹியரிங். சதாங் பிரசங்காத் மம பீஜ சங்வித பவந்தி ரித் கர்ண ரசாயன கதா.
ஸ்ருதி கதம். ஸ்ருதி அப்படின்னா காது. ஸ்ரோத பந்த, அதுக்கு பேரு ஸ்ரோத பந்த. கேட்கறதால அறிவை பெறது.
சதாங் பிரசங்கா. When there is actually satsanga. Satsanga means this, talking of Krishna, hearing about Krishna.
Satsanga அப்படின்னா கிருஷ்ணரை பற்றி கேட்கறது, கிருஷ்ணரை பற்றி பேசுறது.
Thank you very much.
மிக்க நன்றி.